நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
எல்லோருக்கும் வணக்கம்.
வணக்கம்.
உங்களுக்கு எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
நன்றி.
முதலில் சொல்லுங்கள், நீங்கள் தமிழை ஒரு பாடமாக எடுத்து இப்பொழுது அந்த HSC எக்ஸாம் எடுத்து முடித்திருக்கின்றீர்கள். பெறுபவர்களும் வந்துவிட்டன. இந்த நிலையில் நீங்கள் தமிழை படித்தது மிகவும் வரப்பிரசாதமாக நம்புகின்றீர்களா, அல்லது ஏன் தமிழை நாங்கள் எடுத்திருக்க வேண்டும், தமிழை எடுக்காமல் வேறு ஒரு பாடத்தை படித்திருக்கலாமே என்று கருதுகின்றீர்களா?
தமிழை எடுத்தது எனக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே நான் கருதுகிறேன். ஏனென்றால் நான் இப்போது தரம் 11 படித்துக்கொண்டிருப்பதால் தரம் 12 போகும்போது எனக்கு குறைந்த பாடங்கள் எடுப்பதற்காக இருக்கும். அதனால் எனக்கு புள்ளிகளை பெற்றது எனக்கு ஒரு ரிலீஃபாக கருதலாம் என நான் நினைக்கிறேன்.
தமிழ் படித்ததனால் எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. அதுவும் தாய்மொழி, எங்களுடைய தாய்மொழியை கற்று அடுத்த சந்ததிக்கும் இதை கொண்டு போகணும் என்ற ஒரு ஆர்வம் இருக்குது. இது வெறும் பெறுபருக்காக மட்டும் இல்லாமல் நான் மற்ற சந்ததிகளுக்கும் கொண்டு செல்வதற்காகவே இந்த தமிழை எடுத்திருக்கின்றேன்.
புலம்பெய்து வந்த நாடொன்றில் எங்களோட மொழியை நாங்கள் படித்து அதை பிறகு எதிர்காலத்துக்காக வளர்க்குறதுன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். இது ஒரு பாடமாக மட்டும் கருதாமல் நான் என் எதிர்கால வாழ்க்கையில் இந்த நாட்டில் தமிழை வளர்க்குற ஒரு முயற்சியாக தான் நான் கருதுகிறேன்.
பரீட்சையை பற்றி ஒரு ஐடியா எனக்கு இது எடுத்து காட்டுகிறது.
இந்த தமிழ் பரீட்சை செய்வதன் மூலம் நான் எனது அடையாளத்தையும் எனது மொழியை வளர்ப்பதற்கு மிகவும் உதவியாக இருந்தது என்று கருதுகிறேன்.
பெருமையாக இருப்பது மட்டுமில்லாமல் மன நிம்மதியாகவும் இருந்தது.
இந்த புலம்பெயர்ந்த நாட்டில் ஆங்கிலம் பேச தெரியாத எங்களுடைய பெற்றோர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்றால் தமிழும் அவசியம். அதுக்காகவும் நான் தமிழை பாடசாலையில் கற்றேன்.
நான் ஆஸ்திரேலியாவில் பிறந்து வளர்ந்து வரும் ஒரு தமிழ் மாணவன். ஆஸ்திரேலியா பிறந்து எல்லாரும் ஆங்கிலம் மட்டும்தான் படிப்பார்கள். நான் தமிழை படித்ததால் எனக்கு ரெண்டாவது மொழியும் தெரியும்.
எனது அம்மம்மா இலங்கையில் ஒரு ஆசிரியராக இருந்தார். அம்மாவுக்கு பெருமை கொண்டு வர எனக்கு தமிழை கற்பதனால் எனக்குவும் பெருமை கொண்டு வந்தது.
13 மாணவர்கள் வருகை தந்திருக்கின்றீர்கள். அனைவரும் இந்த தமிழை படித்ததை பெருமையாகத்தான் கருதுகின்றீர்கள். ஒருவரும் தமிழை ஏன் படித்து விட்டோம் என்று மனவருத்தப்படவில்லை. மிகவும் சிறப்பாக இருக்கின்றது அதை கேட்கும்போது. அடுத்ததாக கூறுங்கள், நீங்கள் அந்த தமிழை படிப்பதற்கு உங்களுக்கு ஊக்கமளித்தவர்கள் உங்களது பெற்றோர்களா, அல்லது நீங்களாகவே விரும்பி தமிழை படிக்க ஆசைப்பட்டீர்களா?
சிறு வயதில் எனக்கு தமிழ் படிக்க அவ்வளவு விருப்பமில்லை. ஆனால் உயர்தர பாடசாலைக்கு வரும்போது எனது அம்மாவின் ஊக்குவிப்பினால்தான் அம்மாவின் ஊக்குவிப்பினால்தான் தமிழ் எனது உயர்தர பாடசாலை பரீட்சைக்கு ஒரு பாடமாக இருக்க விருப்பம் வந்தது.
ஆரம்ப பாடசாலையில் என் அம்மா அப்பாவும் தான் எனக்கு தமிழை படிக்க ஊக்கப்படுத்தினார்கள். ஆனால் உயர்தர பாடசாலைக்கு வந்த பின்னர் எனக்கே தமிழை படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அதனாலேயே நான் தான் கூட தமிழ் பாடசாலைக்கு செல்ல வேண்டும் என ஆசைப்பட்டேன்.
11 வகுப்பில் இருந்து இனித்தான் 12 வகுப்புக்கு போகப் போகின்றீர்கள். இவ்வளவு காலமும் தமிழை படிக்கும்போது உங்களுடைய மெயின் ஸ்ட்ரீம் பாடங்களையும் அதோடு சேர்த்து படித்தீர்கள். அதில் உங்களுக்கு எப்படியான கஷ்டங்களை நீங்கள் எதிர்நோக்கினீர்கள்?
நான் தமிழை ஒரு பாடமாக எடுத்தமையால் எனது மற்ற பாடங்களின் மீது கவனம் செலுத்துவதற்கு எனக்கு சிறிது கடினமாக இருந்தாலும், ஆனாலும் இரண்டையும் நான் எவ்வாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் என்றதை நான் அறிந்து கொண்டிருந்தேன்.
எனக்கும் யுகேஷிதா சொன்ன மாதிரி தான், நான் வந்து 11 ஆண்டில், அதாவது என்னுடைய பாடசாலையில் உயர்தர பாடசாலையில் படிக்கும்போது நிறைய சவால்கள் மேற்கொண்டேன். அதாவது நேர கட்டமைப்பு கஷ்டமாக இருந்தது. ஆயினும் எனக்கு என்னுடைய பலர் உதவி புரிந்ததால் தான் எனக்கு இந்த மாதிரியான இதெல்லாம் உடைத்து என்னுடைய பாடசாலையிலையும் தமிழ் பாடசாலையிலும் ஒரே மாதிரியாக செலவிட முடிந்தது.
இங்கேயே பிறந்து வளர்ந்த மாணவர்களும் இங்கே இருக்கின்றீர்களா அல்லவா? அதில் ஒருவர் சொல்லுங்கள், உங்களுக்கு இடையில் வேறு ஒரு தமிழ் பேசுகின்ற ஒரு பின்னணியில் உள்ள நாட்டில் இருந்து வந்து தமிழ் பாடசாலையில் உங்களுடன் படிக்கும்போது, நீங்கள் இங்கேயே ஒரு ஆங்கில பின்னணி கொண்ட நாட்டில் பிறந்து வளர்ந்து படித்து கொண்டிருப்பதனால் உங்களுக்கு ஏற்பட்ட சவால்களை பற்றி சொல்லுங்களேன்.
எனக்கு எங்களுக்குள்ள ஒரு போட்டி மாதிரி இருந்தது. நான் அவையோட லெவலுக்கு நானும் என்ன தமிழை வளர்க்க வேண்டும் என்ற ஆசை வந்தது எனக்கு. வரைக்க அவைக்கு என்னையை விட கூட தமிழ் தெரிஞ்சதால் எனக்கு கோபம் வந்தது. ஆனால் அதனால் எனக்கு மோட்டிவும் வந்தது. அவைய நானும் அவையை வின் பண்ணணும், அவையை விட நானும் நல்லா செய்யணும், அவையோட நல்லா செய்யணும்னு எனக்கு ஒரு நோக்கம் வந்தது. ஸோ நினைக்க இது எனக்கு ஒரு நன்மை தானுண்டு என்னை அதிக படிக்க வச்சது.
உயர்தர பாடசாலையில் தமிழை ஒரு பாடமாக படிக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் இலங்கையில் அல்லது இந்தியாவில் வந்த தமிழ் மாணவர்களுடன் ஒப்படைக்க எனது திறமைகள் அவ்வளவு பெருமை நல்லதாக இல்லை. ஆனால் ஆனால் ஒவ்வொரு கிழமையும் தமிழை படித்து படித்து எனது திறமைகளை வளர்த்து என்ற நிலையில் தமிழை ஒரு பாடமாக எடுத்தேன்.
நான் பிரான்ஸ் நாட்டில் பிறந்துதான் ஆஸ்திரேலியாவுக்கு புலம்பெய்து வந்தேன். ஆனாலும் இங்கு அவர்கள், அதாவது என்னை விட கூட தமிழ் அறிவை அவர்களுக்கு இருந்தாலும் எனக்கு ஒருவித போட்டி ஒன்றுமில்லை. அதாவது நான் என்னோட தமிழ் அறிவை வளர்ப்பதற்காக தான் தமிழ் பாடசாலைக்கு வந்தேன். அதனாலே என் அடையாளத்தை பேணிக்காக நான் தமிழை கற்றுக்கொண்டேன்.
அதே போல நீங்கள் புலம்பெயர்ந்து இடையில் இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு வந்து தமிழை படிக்க தொடங்கியவர்கள், இங்கே பிறந்து வளர்ந்த மாணவர்களை பார்க்கும்போது அவர்களுடன் போட்டி போடுவது மிகவும் இலகு என்று நீங்கள் நினைத்ததுண்டா, அல்லது உங்களுக்கு மிகவும் இலகுவாக இருந்ததா?
அது இலகுவானது என்று நான் நினைக்கவில்லை. நான் இங்கு 2017 வந்தேன். வந்தபோது இந்த பரீட்சை பேப்பர்களை பார்க்கும்போது அதில் 50% ஆங்கிலமும் 50% தமிழும் கலந்திருந்தது. அதனால் தமிழில் கொஞ்சம் புரிதல் இருந்தாலும் ஆங்கிலத்தில் அவ்வளவாக இருக்கவில்லை. அதனால் ஆங்கிலத்தில் அவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். அதனால் அவர்களுக்கு அதில் விடையளிப்பது இலகுவாக இருந்தது. அவர்களை பார்த்து அவர்களைப் போலவே ஆங்கிலத்தில் விடையளிக்க வேண்டும் என்பது எனக்கு ஒரு ஊக்கம் அளித்த ஒரு விடயமாக இருந்தது.
அது மட்டுமல்லாமல் அவர் கூறிய பிரச்சனையிலும் நாங்கள் தமிழில் கேட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர் எழுதுவதும் கூட எனக்கு ஒரு சவாலாக இருந்தது என்று நான் கருதுகிறேன்.
நாங்கள் தமிழில் பேசுவதற்கு நாங்கள் சரளமாக பேசினாலும், ஆனாலும் அவர்களுக்கு நாம் பயந்தது போல் அவர்களுக்கு பேசும்போது பயமோ பதட்டம் எதுவும் ஏற்படவில்லை. அது மட்டுமின்றி அவர்கள் பதில்கள் கொடுக்கும்போது அவர்களுடைய யோசிக்கும் எண்ணங்களும் எங்களை விட வித்தியாசமாகவும் அது மிகவும் கேள்விக்கு பொருத்தமானதாகவும் இருந்தது. ஆகையால் அந்த வகையில் அவர்கள் எங்களை விட சற்று உயர்ந்தவர்களாகவே தெரிந்தார்கள்.
புலம்பெயர்ந்து, அதாவது தமிழ் பேசுகின்ற ஒரு நாட்டில் இருந்து இங்கே புலம்பெயர்ந்து வந்த ஒருவர், நீங்கள் பாடசாலைக்கு வந்தபோது நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள்?
இங்கே வந்ததுமே எனக்கு வித்தியாசமாக தான் இருந்தது. தமிழ்நாட்டிலிருந்து வந்து இங்கே தமிழ் படிப்பது என்பது இலகு என்று எல்லாருமே நினைச்சு கொண்டிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்ததுமே தான் அது கஷ்டம் விளங்கினது. 50% ஆங்கிலம், 50% தமிழ் தான் அந்த பரீட்சையிட கட்டமைப்பே. அப்போ முதலாவதாக ஒரு ஆங்கில நாட்டுக்கு வந்து ஆங்கிலத்திலேயே ஒரு விடையிடுறது மிகவும் கஷ்டமாக இருந்தது. அது ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எல்லாம் உதவி செய்தாங்க. மிகவும் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் பயிற்சி எடுத்தோம். லிசனிங், ரீடிங் இதெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் தான் விடை எழுதணும். ரைட்டிங் எல்லாம் வந்து ஈஸியாக செய்யலாம், ஆனால் லிசனிங் ரீடிங் மிகவும் கஷ்டப்பட்டு தான் நான் படித்தேன். பாஸ் பேப்பர்லாம் செய்து ஆசிரியர் உதவியோடு எல்லாமே செய்தான்.
ஆஸ்திரேலியாவிற்கு கடந்த 5 வருடமாக புலம்பெயர்ந்து வசித்து கொண்டு வருகின்றேன். இங்கே தமிழ் படிக்கின்ற பொழுது ஒரு வித்தியாசமாக தான் இருக்கின்றது. என்னென்று பார்த்தோமானால், மலேசியாவில் நான் தமிழ் படித்து கொண்டிருந்த பொழுது தமிழ் மொழி ஒரு அன்றாட பாடசாலையின் ஒரு பாடத்திட்டத்தில் ஒரு பாடமாக படித்து கொண்டு வந்திருந்தேன். இங்கு வந்து தமிழ் மொழி வாரத்தில் ஒரு முறையாக படிக்கின்ற ஒரு தருணமாக ஏற்பட்டதால் தமிழ் மொழி கற்பது எனக்கு சில கடினமாக ஆயிற்று. ஏனென்றால் அங்கே தினமும் படிக்க தமிழை படித்து கொண்டு வந்தேன். இங்கு ஒரு வாரத்தில் ஒரு முறை என்று பார்க்கின்ற பொழுது, மாணவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது கடினமாக இருந்தது என்று கருதுகின்றேன்.
இங்கே தமிழை படிக்கும்போது, அதாவது நீங்கள் பலர் சிறு வயதிலிருந்தே தமிழ் பாடசாலைக்கு சென்றிருப்பீர்கள், சிலர் இடையில் வந்து தமிழ் பாடசாலையில் சேர்ந்து தமிழை படித்திருக்கின்றீர்கள். இதில் குறிப்பாக உங்களுக்கு தமிழை படிக்கும்போது உங்களுக்கு மிகவும் ஒரு பிடிக்காத அல்லது கடினமான ஒரு செயல் என்று சொன்னால் எதை சொல்லுவீர்கள்? அதாவது நீங்கள் தமிழை படிப்பதற்கு உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தது என்று சொன்னால் நீங்கள் என்ன சம்பவத்தை சொல்லுவீர்கள்?
இலங்கையில் நான் 2015 தான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருந்தேன். அவ்வாறு இங்கு வந்து நான் ஒரு வருடம் கழித்து தமிழை படிக்கும் பொழுது அங்கு எவ்வாறு என்றால் பாடத்திட்டங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. அங்கு நான் 8ஆம் ஆண்டில் இருந்து வந்தபடியால் அங்கு ஒரு பந்தியை வாசித்து அதுக்கு இப்படி எழுவது, அதே அந்த மாதிரியான வாசித்து இப்படி எழுவது அந்த மாதிரியான இதுவும் ரைட்டிங்கும் மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் இங்கு வந்தவுடன் நான் லிசனிங் செய்யும் பொழுது அது எனக்கு புதுசாக இருந்தது. அதுவும் இங்கு நான் வந்தபொழுது தமிழில் கேட்டு ஆங்கிலத்தில் எழுதுவது அது மிகவும் மிகவும் கடினப்பட்டு கொண்டிருந்தேன்.
இந்த பாடசாலை, தமிழ் பாடசாலைகளில் பல ஆசிரியர்கள் மற்றும் தமிழ் பாடசாலையின் கட்டமைப்பு, அதில் நீங்கள் தமிழை படிப்பதற்கு உங்களுக்கு சற்று அவர்கள் படிப்பிக்கும் முறையில் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் என்னத்தை கூறுவீர்கள்? அதாவது வருங்கால சந்ததியினர் மிகவும் இலகுவாக தமிழை படிப்பதற்கு இவர்கள் இப்படி படிப்பித்திருக்கலாமே, இப்படி படிப்பித்ததனால் தான் எனது தமிழில் அதிகம் என்னால் பிரகாசிக்க முடியவில்லையே என்று கருதினால் எப்படியான சம்பவங்களை குறிப்பிடுவீர்கள்?
நான் சொல்ல வேண்டா, ஆசிரியர் செய்த முயற்சியெல்லாம் நாங்கள் செய்ததை விட கூட தான் நான் செய்தவன். ஒரே மாற்றம் என்னென்னா, தமிழ் ஸ்கூலுக்கு நிறைய ரீசோர்ஸஸ் இல்லை. எங்களோட ஆங்கில பாடசாலையில் பார்த்து அவங்களுக்கு என்ன ஒவ்வொருத்தர் இருக்கும் கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸ் அண்டு கூட டிவைசஸ் அண்டு கூட சப்போர்ட் இருக்குது. ஆனால் தமிழ் ஸ்கூலுக்கு இந்த சப்போர்ட் வந்தால் இனி வரும் மாணவர்களுக்கு கூட உதவியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன்.
பதினோராம் ஆண்டு படிப்பித்த ஆசிரியர்கள் மட்டும் இல்லாமல் நாங்கள் அடிப்படையிலேருந்து எங்களுக்கு படிப்பித்து வந்த ஒவ்வொரு ஆசிரியருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன்.
மிகவும் நல்லது. இப்பொழுது நீங்கள் தமிழ் பாடசாலை பரீட்சை எடுத்து முடித்து விட்டீர்கள். இனி தமிழ் பாடசாலைக்கு போய் தமிழை தொடர்ந்து படிப்பதென்பது இங்கே அந்த திட்டத்தில் இல்லை. ஆனபடியால் இனி உங்களுடைய தமிழை தொடர்ந்தும் வருங்காலத்தில் தக்க வைத்துக் கொள்வதற்கு எப்படியான முயற்சிகளை செய்ய போகின்றீர்கள்?
நானும் எனது நண்பர்களுடன் இதை பற்றி கலந்துரையாடி இருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் தமிழ் பாடசாலைகள் சென்று தமிழை படித்து வந்தோம். ஆனால் இப்பொழுது பரிசு எழுதின பின்னர் நாங்கள் நண்பர்கள் யாரையும் காண்பதும் இல்லை, அவர் தமிழ் பாடசாலைக்கு போகிறது நிப்பாட்டி விட்டோம். ஆகையால் நான் எனது நண்பர்களுடன் கலந்துரையாடும் போது நாங்கள் எனது மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல் HSC முடித்த பிறகு தமிழ் பாடசாலைக்கு உதவி ஆசிரியராக வந்து பணியாற்ற வேண்டும் என்று ஒரு ஆர்வம் இருக்கின்றது. ஏனென்றால் தமிழை விட்டுவிடக்கூடாது, தொடர்ந்து அந்த தமிழில் ஏதாச்சும் செஞ்சிட்டு இருக்கணும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கின்றது.
அந்த வகையில் இப்பொழுது நீங்கள் இங்கே 13 மாணவர்கள் வந்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக அதிகமானவர்கள் இந்த முறை HSC எடுத்திருப்பார்கள். ஆனால் எல்லோருக்கும் அது முடியாத காரியமாக இருக்குமல்லவா? அப்போது மற்றவர்கள் வேறு ஏதாவது திட்டம் வைத்திருக்கின்றீர்களா?
எனக்கு தமிழ் பாடசாலையில் வந்து சேர்ந்ததுக்கு பிறகுதான் இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற தமிழ் அமைப்புகள் தமிழ் சங்கங்கள் பற்றியெல்லாம் எனக்கு தெளிப்பட்டது. அதில் போன்று தமிழ் கலை விழாக்கள் போன்றவைகள் நடைபெறுகின்றது பற்றியெல்லாம் எனக்கு தெரிய வந்தது. அதனால் நான் தமிழ் கலை விழாக்கள் போன்றவற்றில் பங்கு பற்றி என் தமிழை இன்னும் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறேன்.
பல்கலைக்கழகத்தில் நிகழ்ச்சிகள் அது போன்ற விடயங்களை நடத்தி என்னுடைய தமிழை இன்னும் நான் வளர்ப்பேன்.
தமிழ் பாடசாலையில் இதுவரை உங்களுடைய பாடங்களை கற்றிருக்கின்றீர்கள் அல்லவா? அந்த வேளையில் இப்படி ஏதாவது செய்திருந்தால் நான் தமிழில் கூட செய்திருக்கலாமே என்று ஏதாவது ஒரு சம்பவத்தை நீங்கள் நினைத்து வருத்தப்பட்டதுண்டா?
நான் 12ஆம் வகுப்பு போன பிறகுதான் நான் HSC ஒரு பெரிய விஷயம், அதுக்காக நான் படிக்கணும் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் நான் 11ஆம் ஆண்டில் இருந்தே என்னுடைய ஓரல் டாப்பிக்கை எடுத்து பாஸ் பேப்பர்ஸ் செய்ய தொடங்கியிருந்தேன். நான் இப்போ பெற்றதை விட கூட புள்ளியல் பெற்றிருக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன். அதனால் சிறு வயதிலேயே ஆரம்பித்து கொண்டு வரணும் என்று சொல்கிறேன்.
12ஆம் வகுப்பு ஆரம்பிக்கும் போது தமிழில் கூட கவனம் செலுத்தவில்லை, அதாவது நாங்கள் ஒரு விளையாட்டாக தான் பார்த்தோம். ஆனால் பின்பு அதாவது வாய்மொழி அதாவது ஓரோஸ்க்கு போகும் முதல் தான் தமிழின் முக்கியத்துவத்தை அறிந்தோம். அந்த தமிழ் உயர்தர பரீட்சையின் முக்கியத்துவத்தை அறிந்த பின்பு தான் அதுக்கு நன்றாக கற்று படிக்க ஆரம்பித்தோம். அதனாலே முதலிலேயே இதன் முக்கியத்துவத்தை அறிந்தால் நாங்கள் இன்னும் கூட புள்ளிகளை பெற்றுக்கொண்டிருக்கலாம் என்று நம்புகிறேன்.
அது மட்டும் இல்லாமல் 10ஆம் ஆண்டு வகுக்கும் பொழுதே 10ஆம் ஆண்டு ஆசிரியர் எனக்கு எங்கள் வகுப்புக்கு அடிக்கடி சொல்வார், இப்பொழுது இருந்தே புத்தகங்களை எடுத்து வாசிக்க தொடங்குங்கள் அப்படி என்று. நான் அதை பெருசாக நினைக்கவில்லை. ஆனால் அது HSC பரீட்சைக்கு வாசித்து பதிலளிக்க என்ற பகுதிக்கு மிகவும் உதவியாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன்.
நான் தமிழ் எனது தாய்மொழி தான், எனக்கு இது இலவாக இருக்கும் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் அது உயர்தர பரீட்சை என்று வரும் பொழுது கூட இது என்னால் செய்ய முடியும் என்று நான் ஓவர் கான்ஃபிடென்ஸ் என்று கூட நான் சொல்ல முடியும் அவ்வாறு இருந்தேன். ஆனால் பின்புதான் எனக்கு தெரிந்தது இது நான் நினைப்பது போல் இலகுவில்லை என்று. அதில் ஆங்கிலமும் இருப்பதால் எனக்கு அது மிகவும் கடினமாக இருந்தது. நான் இதைவிட இன்னும் பயிற்சி எடுத்து நான் எனது பரீட்சையில் இன்னும் கூட புள்ளிகள் பெற்றிருக்கலாம் என்று நான் இப்பவும் வருந்தி கொண்டு தான் இருக்கின்றேன்.
அடுத்ததாக வந்து இப்போ தமிழ் பாடசாலை சனிக்கிழமைகளில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 2 மணி என்று சொன்னீங்க, உங்களுடைய சனிக்கிழமைகளில் முழு நாளும் முக்காவாசி நாளும் தமிழ் பாடசாலை கண்டே போய்விடும். அதால் நீங்கள் இப்போ மற்றவர்களை பார்த்தீர்கள் என்றால் மற்ற மாணவர்கள் எல்லாம் சனிக்கிழமைகளில் வேறு வேறு ஆக்டிவிட்டீஸ் வேறு வேறு நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது நீங்கள் தமிழ் ஸ்கூலுக்கு வந்து தமிழை படித்தது உங்களுக்கு ஒரு கரைச்சலாக இருக்கவில்லையா?
நான் பல வருடங்களாக நீச்சல் செய்து கொண்டு இருந்தேன். தமிழ் கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று நம்பினேன். அதனால தான் நீச்சலை நிறுத்தி தமிழுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தேன்.
நான் சிறு வயதில் தமிழ் கற்று வர்றதால் நான் ஸ்போர்ட்ஸுக்கு தமிழை விட்டு கொடுக்க மாட்டேன். அது மட்டுமில்ல, நான் எனது உடற்பயிற்சிக்கு நான் ஜிம் என்று போகிறேன். நான் அது எப்போ நான் போகலாம்,
மற்ற பிள்ளைகள் செய்கிற பயிற்சிகள் மாதிரி ஒன்று தான் தமிழும். என்னுடைய கொரியன் ஃப்ரெண்ட்ஸ் கொரியன்ஸ் ஒவ்வொரு சனிக்கிழமையும் போய் படிக்கணும். அதே போல தான் நானும் தமிழை வந்து படித்தினேன்.
நான் ஆரம்ப பாடசாலையிலிருந்து துடுப்பாட்டத்தில் தான் ஈடுபட்டிருந்தேன். நான் தமிழ் பாடசாலைக்கு வந்த பின்னர் தமிழின் முக்கியத்துவத்தை அறிந்து அது அது என் அடையாளம், அதை நான் பேணி காக்க வேண்டும், அதை என் அம்மாவையும் என்னை ஊக்கப்படுத்தி அதனாலேயே நான் துடுப்பாட்டத்தை என் உயர்தர பரீட்சை முடிந்த பின்பு அதில் ஈடுபடலாம் என்று என்பதற்காகவே நான் தமிழில் தான் கூட ஆர்வத்தை செலுத்தியிருந்தேன்.
தமிழை நீங்கள் இவ்வளவு காலமாக உங்களுடைய சிறு வயதில் இருந்து படித்து இப்பொழுது HSC எடுத்து விட்டீர்கள். ஆனால் இந்த தமிழுக்கு நீங்கள் போட்ட கஷ்டங்கள் மற்றது நேரம் மற்றும் முயற்சிகள் அனைத்தும் இனி உங்களுடைய வேலை என்று நீங்கள் போகும்போது பல்கலைக்கழகம் என்று போகும்போது அவை உங்களுக்கு எப்படி பயன்படும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க?
எதிர்காலத்தில் அதாவது வேலைத்தளத்தில் போவதனால் மொழி பெயர்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதற்கு மிகவும் உதவியாக இருக்கும்.
தமிழ்மொழி பாடத்தை ஒரு பாடமாக HSC பரீட்சையில் எடுத்ததால் நேர கட்டுப்பாடையை கற்றுக்கொண்டேன். அது மட்டும் இல்லாமல் நேரத்தை சமநிலையாக வைத்துக் கொள்வதற்கு இது ஒரு உதவியாக இருந்தது.
இப்பொழுது பள்ளிக்கூடத்திலோ பாடசாலையிலோ தவிர நாங்கள் எதிர்காலத்தில் எங்கள் தாய்நாட்டுக்கோ தமிழ்நாட்டுக்கு செல்லும் பொழுது பழைய மக்கள் அதாவது எங்கள் பாட்டி தாத்தா அவர்களிடம் நாங்கள் ஆங்கிலத்தில் கலக்கும் பொழுது அவர்களுக்கு புரியாது. அதை நாங்கள் தமிழில் கலக்கும் பொழுது அவங்களுக்கு புரிந்ததோடு நாங்கள் எங்களுக்குள் ஒரு நெருங்கிய உறவை ஏற்படுத்துவதற்கு அது வாய்ப்பாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன்.
மிகவும் நன்றி. நீங்கள் SBS நிலைய கலியகம் வரை வருகை தந்து எம்முடன் கலந்துரையாடியமைக்காக மிகவும் நன்றி. தொடர்ந்து உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.